தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பது பவானி முரளிகிருஷ்ணா. இந்த கட்டுரையின் பெயர் ஒருசான் வயிறு. ஆசிரியர் கீவா ஜெகந்நாதன். பதிப்பு ஆண்டு 1943. புத்தகத்தின் பெயர் ஒருசான் வயிறு. குறிப்பு: இது ஒரு கதம்பம். பல வகையான கட்டுரைகள், பல வகை மனநிலையில் எழுதியவை இதில் உள்ளன. ஆனாலும் மூன்று பிரிவாக பிரிக்கலாம். முதல் ஏழும் ஓரினம், அதன்பின் நான்கும் ஒரு வகை, இறுதியில் ஐந்தும் ஒரு சாதி. அவ்வப்போது பத்திரிகைகளில் வெளிவந்தவை இதில் உள்ளன. இருவகை வியாபாரிகள், தங்கம் தங்கம் தான், இரண்டு காட்சிகள், எழுத்தாளர்கள் என்பன பத்திரிகைகளில் வெளிவராதவை. பத்திரிகைகளில் கட்டுரைகளை வெளியிட்ட ஆசிரியர்கள் பால் நன்றி பாராட்டுவது என் கடமை. கி வா ஜ. கட்டுரையின் பெயர் ஒருசான் வயிறு. சண்டமாருதம் தீபாவளி மலரில் வெளியானது. அத்தியாயம் 1. அவருக்கு திடீரென்று ஒரு புதையல் கிடைத்தது. அதிர்ஷ்டம் இருந்தால் உமையிலும் பொன் கிடைக்கும் என்பார்கள். அவருக்கு அப்படித்தான் எதிர்பாராதபடி பெரும் பொருள் கிடைத்தது. புது செல்வம் படைத்து அந்த செல்வத்துக்கு ஏற்றபடி அவர் மாட மாளிகையை கட்டிக்கொண்டார். இடையில் கந்தை இருந்தது போய் வெண்துகிலும் ஒன்பட்டும் ஏறின. திருநாட்களில் பீதாம்பரமும் அழகு செய்தது. காதிலே கடுக்கன், கையிலே மோதிரம், சங்கிலி, இப்படியெல்லாம் திருமகள் பல பல உருவங்களிலே அவருடைய திருமேனியிலே குலுங்கி நடம்புரிந்து விளங்கி இனிதிருந்தாள். அவருக்கு சிநேகிதர்கள் மந்திரிமார் சூழ்ந்தனர். புலவர்கள் புகழ்பாட முன்வந்தனர். உலாவும் கோவையும் புதிய பிரபுவின் புகழைப்பாட சிருஷ்டிக்கப்பட்டன. பாதாதிகேசவர்ணனை பாடினர் புலவர். காவியம் கூட பாட சிலர் தொடங்கினர். 60 நாழிகையும் போற்றி போற்றி என்று சொல்லி கும்பிடும் தொண்டர் பலர் அவரை சுற்றி சூழ்ந்தனர். இடைவிடாது அந்த புது செல்வருக்கு வேண்டிய பணிவிடையை செய்து பலர் நெருங்கினர். ஒருவரை விட மற்றொருவர் தம்முள் முந்திக்கொண்டு பலபடியாக அந்த புதுப்பணக்காரர் திருமேனிக்கு தொண்டு புரிந்து வழிபட்டனர். இவ்வளவு பேர்களும் சேர்ந்து அந்த திருமேனியிடம் வைத்திருக்கும் அன்புதான் எத்தகையது? இந்த காட்சிகளையெல்லாம் பார்த்தார் புலவர். முனைப்பாடியார் என்பது அவர் பெயர். புது செல்வன் தோன்றி அந்த பெருமான் அல்லவா அங்கே தலைமை பூண்டிருக்கிறார்? ஆனால் புலவர் கண்ணில் அவர் உருவம் சிறிது கூடப்படவில்லை. அவருக்கு புலப்பட்ட பெருமானே வேறு. அடடா, இவர்களுக்கு ஏது இவ்வளவு சிரத்தை வந்துவிட்டது? இந்த ஒரு மனிதனிடத்தில் இவ்வளவு பேரும் கொண்ட காதல் உண்மையாக இருந்தால் அந்த காதலை ஜீரணித்துக் கொள்ள இவனுக்கு தெரியுமா என்று யோசித்தார். அந்த ஏழைகள் உண்மையில் யாருடைய வேலையை செய்கிறார்கள் என்பதை ஊன்றி கவனித்தார். அடச்சே, இந்த பாழும் தூரா குழியை தூர்ப்பதற்கல்லவா மனிதன் மனிதனை கும்பிடுகிறான்? தெய்வத்தை கூட பெரும்பாலோர் கும்பிடுவது இதற்குத்தானே? பார்ப்பவர்களுக்கு இவர்கள் இந்த புதிய செல்வரை பாராட்டி பாடி போற்றி வழிபடுவது போல தோன்றினாலும் தம்முடைய சொந்த வயிற்று சாமிக்குரிய வழிபாட்டைத்தானே இவர்கள் மறைமுகமாக செய்து வருகிறார்கள் என்று நினைத்த போது அவருக்கு ஆச்சரியம் கரைகொள்ளவில்லை. ஐயா வயிற்று பெருமானே, நீ செய்கிற வேலைகள் அல்லவா இவையெல்லாம்? உன் பூசையைத்தானே இவர்கள் இந்த உருவத்திலே செய்கிறார்கள்? இந்த ஒரு பணக்காரன் தானா உலகத்திலே? யார் யார் புது பணக்காரரோ, யார் யார் புதுப்பண முகத்திலே புகழையும் ஆடம்பரத்தையும் விரும்பி மனித கூட்டத்தை கூட்டி வைக்க முயல்கிறார்களோ, அந்த பணக்காரர்களெல்லாம் பெருமை பெறுவது யாராலே? உன்னாலே அல்லவா? அவர்களுடைய பெருமை ஆசையை பயன்படுத்திக் கொள்ளும் பட்டினி பட்டாள வீரர்கள் அந்த செல்வர்களின் புகழையா பாடுகிறார்கள்? உன் பெருமையைத்தான் பாடுகிறார்கள் என்று வியந்து வியந்து எண்ணமிட்டார் அவர் புலவர். ஆகவே அவர் எண்ணம் பாட்டாக எழுந்தது. போற்றியே போற்றியே என்று புதுச்செல்வம் தோற்றியார் கண்ணெல்லாம் தொண்டே போல் ஆற்ற பயிற்றி பயிற்றி பல உரைப்பதெல்லாம் வயிற்றுப் பெருமான் பொருட்டு. இதென்ன தடியோசை கேட்கிறது? லொட்டு லொட்டென்று தரையில் தடியை ஊன்றிக் கொண்டு வருகிறாளே கிழவி, இவள் யார்? அவ்வையார் அல்லவா? பழைய தமிழ் பாட்டியாயிற்றே. பாட்டி வாருங்கள், உட்காருங்கள். ஏது இவ்வளவு தூரம்? அதோ பாரப்பா. பார்த்தேன், யாரோ ஒரு வெள்ளை வேட்டிக்காரனே அழுக்கு வேட்டி அணிந்தவன் சாமி சேவிக்கிறேன் என்று சொல்லி பணிகிறான். இங்கே பார் என்று மற்றொரு பக்கம் காட்டினாள். அங்கே வீட்டு பெரிய மனிதர் திண்ணையில் உட்கார்ந்திருக்கிறார். போடா தடிப்பயலே, வேலை வெட்டி செய்து பிழையடா என்று அவர் உருமினாலும் அதை பொருட்படுத்தாமல் அவரிடம் சென்று இறந்து கொண்டே நிற்கிறான் ஒரு பிச்சைக்காரன். இந்தா, இந்த பக்கம் பார், அவன் சொல்வதை காது கொடுத்து கேள். கேட்டேன். ஐயோ, என் மகன் அக்கறை சீமைக்கு போனான். போக வேண்டாமென்று அழுதேன். கடல் கடந்து போய் சம்பாதித்து குவிக்க வேண்டிய அவசியமில்லை என்றேன். பாவி மகன் கேட்டானா? போகத்தான் போவேன் என்று போய்விட்டான். 3 வருஷமாகியும் ஒரு செய்தியும் தெரியவில்லை. ஐயா ஜோசியரே, என் மகனை எப்போது பார்ப்பேன் என்று அங்கலாய்த்துக் கொண்டு ஒரு பெண்மணி கேட்கிறதை செவிமடுத்தேன். அதற்குள்ளே பாட்டி மற்றொரு காட்சியை காட்டினாள். அங்கேயெல்லாம் போலி வேஷம். அண்டையிலே சிறிதாவது அன்பின்றி பேசி ஏளனம் செய்துவிட்டு முகத்துக்கு நேரே உங்களைப் போல தர்மதுரையுண்டோ என்று துதிபுரியும் மனிதர்களின் கூழை கும்படை பார்த்தேன். இந்த பாவனை எதற்காக என்று நானே வெறுத்தேன். பாட்டி மகாமாயக்காரி, திடீரென்று என் கண்ணுக்கு ஒரு சிங்காதனத்தை தோன்றச் செய்துவிட்டாளே. இந்திரஜாலமா? அந்த சிங்காதனத்தின் மேலே ஓர் அரசன் வீற்றிருக்கின்றான். அவன் பாராண்டு புகழ் பெற்றதை அவன் செங்கோல் காட்டுகிறது. அவனுக்கு முன்னே தாசிகள் பாட்டு இசைக்கிறார்கள், புலவரும் பாட்டு இசைக்கிறார்கள். இவ்வளவு காட்சிகளும் திடீரென்று மறைந்துவிட்டன. பாட்டி என்னை பார்த்து புன்னகை பூத்தாள். புன்னகைக்கு ஏற்ற பல்லில்லை, ஆனாலும் அதில் அழகிருந்தது. அப்பா, இவ்வளவு பார்த்தாயே! இவ்வளவு விதமான காட்சிகளில் இவ்வளவு பேரும் எத்தனை விதமான தொழில் புரிந்தார்கள்! அவர்கள் செய்யும் காரியத்தில் ஒவ்வொரு நிமிஷத்திலும் அணு அணுவாக அவர்களுடைய சக்தி செலவாகி வந்தது. அவர்களுடைய வாழ்நாள் போய்கொண்டு வந்தது. இந்த பாழான உடம்பே கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து போய்கொண்டிருந்தது. இவ்வளவும் எதற்காக தெரியுமா என்று கேட்டாள் பாட்டி. உலக நியதி என்றேன். உலகமாவது நியதியாவது, எல்லாம் வயிற்றுக் கொடுமையப்பா. அதற்கு நாழி அரிசி வேலைக்கு கிடைப்பதற்காக, அன்னமயம் பிராணமயம், அந்த நாழி அரிசிக்காக இப்படி ஆடுகிறார்கள். இப்படி ஆடுவதற்கு நாழி அரிசியின் பலமேதான் காரணம். ஆகவே முன் உள்ளே சென்ற நாழி அரிசி பின்வரும் மற்றொரு நாழி அரிசிக்காக மனிதனை இவ்வளவு பாடுபடுத்தி வைக்கிறது. பாட்டி, நீங்கள் சொல்வது உண்மைதானா? தோட்டி முதல் தொண்டைமான் வரையில் உள்ள யாவர் உழைப்பையும் அரிசியால் அளவிட்டு விட்டீர்களே. ஆமாப்பா, அதுதான் உண்மை என்று சொல்லிய பாட்டி பாட்டு பாட ஆரம்பித்து விட்டாள். சேவித்தும் சென்றிருந்தும் தென்னீர் கடல் கடந்தும் பாவித்தும் பாராண்டும் பாட்டிசைத்தும் போவிப்பம் பாழின் உடம்பை வயிற்றின் கொடுமையால் நாழி அரிசிக்கே நாம். வெறும் பரதேசி என்று எண்ணினேன். அவன் அபாரமான வேதாந்த கருத்துக்களை அள்ளி கொட்டலானான். தன்னுடைய பிச்சையோட்டை தட்டி தாளம் போட்டுக்கொண்டே பாடும்போது அவன் தன்னை மறந்தான், நான் என்னை மறந்தேன். ஞான தங்கமே என்று யாரையோ அழைத்து பாடத் தொடங்கினான். ஆடுவதும் பாடுவதும் ஆளடிமை செய்கிறதும் ஓடுவதும் தேடுவதும் தங்கமே, ஒரு சான் வயிற்றுக்கடி ஞான தங்கமே, ஒரு சான் வயிற்றுக்கடி. என்ன அழகான பாட்டு! துள்ளி குதித்தேன் உள்ள கழிப்பால். இதற்கு அர்த்தம் வேணுமா? மனிதர்கள் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், ஓடுகிறார்கள், தேடுகிறார்கள், எல்லாம் எதற்கு? ஒரு சான் வயிற்றுக்கு. வெள்ளை சொல்லிலே கொள்ளை கருத்தை வைத்து பரதேசி என் உள்ள ஏட்டிலே வரைந்து விட்டான். முனைப்பாடியார் பாடின பாட்டும் மறந்தது, அவ்வை பாட்டி சொன்ன பாட்டும் ருசிக்கவில்லை. ஞானத்தங்கமே, ஒரு சான் வயிற்றுக்கு ஏது? ஆடுவதும் பாடுவதும் ஆளடிமை செய்கிறதும் ஓடுவதும் தேடுவதும் தங்கமே, ஒரு சான் வயிற்றுக்கடி என்று திருப்பி திருப்பி பாடத் தோன்றுகிறது. ஒரு சான் வயிறு. அத்தியாயம் 1 நிறைவு பெற்றது.